வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 1 கொரிந்தியர் 12:31 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் செய்ய முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை உங்களால் செய்ய முடியும் என்றும், திருச்சபை பூர்ணமானதாக விளங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் ஒரு வரம் இருந்தது. அவர்களுடைய வரங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படவில்லை, எனவே அவர்கள் விழுந்து மரித்தார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் அதனைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 13:1-13 கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அன்புக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை என்ன? தேவன் ஏன் சிலரை செல்வந்தனாகவும் சிலரை ஏழைகளாகவும் படைத்திருக்கிறார்? உங்களுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்பது எது? நல்ல காரியங்களா கெட்ட காரியங்களா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சியினர்களே, இன்று நாம் 1 கொரிந்தியர் 13 சிந்திக்கப் போகிறோம். பலர் அறிந்திருக்கிறபடி இது அன்பை குறித்து சொல்லும் ஒரு அதிகாரம். பலர் இந்த அதிகாரத்திற்கு வியாக்கியானம் கொடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக யாராலும் இதை விவரிக்க முடியாது. இந்த அதிகாரத்திலே அன்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அகப்பே. இந்த அன்புக்கான ஒரு விளக்கத்தை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியாது. சொல்லப்போனால் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அன்புக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. யாராவது ஒரு ரோஜா மலரை விவரிக்க முடியுமா? அல்லது ஒரு சூரிய அஸ்தமனத்தை தான் விவரிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 13 அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறதே ஒழிய அன்புக்கான ஒரு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. கிரேக்க மொழியிலே அன்பு தொடர்பான 3 வார்த்தைகள் உண்டு. 1 ஈராஸ், இது பாலுறவு தொடர்பான அன்பை குறிக்கிறது. இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே நாம் காண முடியாது. 2வதாக ஃபிலியோ, இதுதான் சகோதர சிநேகம். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு என்கிற வார்த்தைக்கு தெய்வீக அன்பு என்று நாம் சொல்லலாம். இது உணர்ச்சிகளுக்கு மேலான ஒரு அன்பு, இருதயத்தின் ஆழத்தில் உண்டாகும் அன்பு. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 முதல் 3 வசனங்களிலே அன்பின் மதிப்பீடு குறிக்கப்பட்டிருக்கிறது. 4 முதல் 7 வரைக்கும் அன்பு எவ்வளவு உயர்வான கிரியைகளை செய்கிறது என்பதை பார்க்கிறோம். 8 முதல் 13 வரை அன்பின் வெற்றியை குறித்து பார்க்கிறோம். 12வது அதிகாரத்திலே தேவன் எப்படி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து பவுல் கூறினார். இப்பொழுது தேவன் கொடுத்திருக்கிற வரத்திற்கான வல்லமையை குறித்து இங்கே பேசுகிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வரங்களையும் பயன்படுத்த நம்மை ஊக்குவிப்பது அன்பே. 1 கொரிந்தியர் 13:1 பாருங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தூதர்களுடைய பாஷை என்று சொல்லும்பொழுது மிக மிக உயர்வான மொழிநடை என்று சொல்லலாம். எனவே அன்பற்ற உயர்வான மொழிநடை சத்தமிடுகிற வெண்கலம் போலத்தான் இருக்கிறது. அன்பற்ற வார்த்தைகள் இசையில்லா ஓசை என்று ஒருவர் கூறியிருக்கிறார். ஒரு குயிலை போல நீங்கள் பாடலாம், ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்திலே அன்பு இல்லாமல் அப்படி பாடுவீர்கள் என்றால் அது நரகத்திலிருந்து எழும்பும் ஓசைக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே நாம் அன்பின் நிறைவாய் பேசுவோம் என்றால் நம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதாகவும் ஆழமுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாயும் இருக்கும். 1 கொரிந்தியர் 13:2 நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1வசனம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு நாம் பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. 2வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது அன்பானது நம்முடைய மனதின் நிறைவினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அறிவோடு அன்பும் இணைந்து செயல்பட வேண்டும். புரிந்து கொள்ளுதல் மட்டும் போதாது, புரிந்து கொள்ளுதலோடு கூட அன்பும் இணைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை குறித்த அறிவு இருக்கிறது, சத்தியத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, ஆனால் அங்கே அன்பு இல்லை. எனவேதான் ஒருவரை குறித்து ஒருவர் குறை பேசுவதும் மக்களுடைய இருதயங்களிலே கசப்பும் பகை உணர்வும் எப்பொழுதும் தங்கியிருக்கிறதுமாய் இருக்கிறதே. எனவே அறிவோடு கூட அன்பு நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 1 Corinthians 13:3, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நம்முடைய விருப்பத்தின் செயல்பாடாக இருக்கிறது. அன்பு செயல்படும் பொழுது அங்கே இருதயம் அதிலே பங்கு பெறுகிறது, நம்முடைய மனது பங்கு பெறுகிறது, நம்முடைய விருப்பம் பங்கு பெறுகிறது. அன்பு பரிசுத்த ஆவியானவரின் கனி. மேலான வரங்களை நாம் நாட வேண்டும் என்று அவர் கூறினாலும் எல்லா வரங்களும் அன்பினாலேயே செயல்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவ்வாறு செயல்பட நம்மை வழி நடத்த முடியும். நான் சொல்வதை ஒரு தாளிலே எழுதி பாருங்கள். சிறந்த மொழி நடை என்பது 0. தீர்க்க தரிசனம் மட்டும் இருந்தால் அது அடுத்த 0. அறிவு மட்டும் இருந்தாலும் அதுவும் அடுத்த 0. விசுவாசம் இருந்தால் அது அதற்கு அடுத்த 0. தியாகம் மட்டும் இருந்தாலும் அதுவும் வெறும் 0 தான். இரத்த சாட்சியாக மறித்தாலும் கூட அதுவும் 0. இப்பொழுது நீங்கள் போட்ட அந்த 6 0களுக்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லை. ஆனால் இப்பொழுது அந்த 0களுக்கு இடது பக்கத்திலே 1 போடுவீர்கள் என்றால் அந்த 0களுக்கு எல்லாம் ஒரு மதிப்பீடு கிடைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, எந்த ஒரு வரத்தோடும் இணைந்து செயல்படுத்தப்பட வேண்டியது அன்பு. அன்பு இல்லை என்றால் எப்படிப்பட்ட வரம் உங்களுக்கு இருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. 1 Corinthians 13:4 பாருங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. தயவு இல்லாமல் அன்பு பாராட்ட முடியாது. தயவு இல்லாத ஒரு அன்பு என்றால் வெப்பம் இல்லாத தீக்கு சமானம். பவுலப்போஸ்தலன் இதை குறித்து மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும்பொழுது இவ்வாறு எழுதியிருக்கிறார். பாருங்கள், எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது நேர்மறையான ஒரு பகுதி. இதன் எதிர்மறையான ஒரு பகுதியை பாருங்கள். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு எதை குறித்தும் பொறாமைப்படாது. அன்பு தனக்குரியவைகளை குறித்து திருப்தி உள்ளதாக இருக்கும். வாழ்க்கையானது உலகத்தில் எல்லாருக்கும் சரிசமமானதாக இல்லை. சிலர் பணக்காரராக இருக்கிறார்கள், சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவர்களும் கூட தேவன் ஏன் சிலரை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் படைத்திருக்கிறார் என்று கேட்பார்கள். அன்பானது உலகத்திலே சமநிலை இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறது. அன்பு தனக்குரியவைகளை குறித்து திருப்தி உள்ளதாக இருக்கிறது. முதல் உலகத்திலே நடைபெற்ற கொலையை குறித்து ஞாபகம் இருக்கிறதா? காயின் ஆபேலை கொண்ட பொழுது அதற்கு காரணம் பொறாமை. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே யோவான் 3:30 நாம் பார்க்கிறது போல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றார். அது ஒரு முன்மாதிரியான அன்பு. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். எனவே ஊழியர்களும் ஒருவரை குறித்து ஒருவர் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அப்படி பொறாமையான எண்ணம் யாருக்காவது இருக்குமென்றால் அங்கே அடிப்படை அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்து பேதுருவனிடத்தில் பேசிய வார்த்தைகள் ஞாபகத்தில் இருக்கிறதா? யோவான் 21:22 பாருங்கள். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். எந்த பொறாமையும் இல்லாமல் மற்றொருவரை நேசித்தவன்தான் யோனத்தான். அரியணைக்கு அடுத்து வர வேண்டிய ஒரு இளவரசனாக இருந்தாலும் தாவீதின் மேலே எள்ளளவும் அவனுக்கு பொறாமை உண்டாகவில்லை. அடுத்ததாக, அன்பு தன்னைத்தானே புகழாது. நாம் மற்றவர்கள் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நம்மை குறித்து நாமே பெருமையாய் பேச மாட்டோம். ஒரு போதகருடைய பொதுக்கூட்டத்திலே ஒரு கிராமத்திலிருந்து வந்த போதகர் இடையிலே எழுந்து நின்று எல்லாரையும் பார்த்து, உங்களில் பலரை போல நான் பயிற்சி பெற்ற ஒரு ஊழியக்காரன் அல்ல, நான் அறிவில் குறைந்தவன், இதை குறித்தும் நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறினாராம். அப்பொழுது அங்கே இருந்த பேராயர் அவரை பார்த்து, நான் உங்களை பார்க்கும் பொழுது பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய பல காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் அருமையான இளைஞனே, உங்கள் அறியாமையை குறித்து கூட நீங்கள் பெருமை பாராட்டுவது ஆபத்தானது என்று கூறினாராம். ஆம், அன்பானது தன்னைத்தானே புகழாது. மட்டுமல்ல, அன்பானது இருமாப்பாயிராது. அவன் சொல்லி நான் என்ன கேட்க, அவள் சொல்லி நான் எப்படி செய்வது? அவள் வந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் என்று பேசும் வார்த்தைகள் இருமாப்பை வெளிப்படுத்துகிறது. 1 Corinthians 13:5 பாருங்கள். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு வினோதமாக செயல்படாது. பேதர் எழுதின முதலாவது நிருபத்திலே விசுவாசிகள் வித்தியாசமானவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வினோதமாக நடந்து கொள்கிறதில்லை. நம்முடைய நடத்தை கரிசனை நிறைந்ததாக இருக்க வேண்டும். கடுமையானவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. வினோதமான ஜனங்களைப் போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களை மதிக்கிறவர்களாக, மரியாதை கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அது மட்டுமல்ல, அன்பு தற்பொழிவை நாடாது. எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுதும் ஒய் ஐ டு, வாட் ஐ டு என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது, இந்த காரியத்தை நான் செய்கிறேனே, ஏன் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினாலே இந்த காரியத்தை நான் செய்கிறேனா, அல்லது வேறு எந்த எதிர்பார்ப்புடனும் இதை நான் செய்கிறேனா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, அன்பு சினமடையாது. சினமடையாது என்று சொல்லும்பொழுது, காரணம் இல்லாமல் சின்ன சின்ன காரியங்களுக்கும் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் எரிச்சல் அடையாது. இவ்வாறு கூறுவதனாலே நாம் நேசிக்கிற ஒருவர் தவறான காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு சினம் வராது என்று நான் சொல்லவில்லை. எருசலேம் தேவாலயத்தை அன்றைய யூதர்கள் கள்ளர் குகையை ஆக்கிய பொழுது இயேசு கிறிஸ்து சினமடைந்தார். அதே இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அன்பினாலே கண்ணீர் விட்டு அழுதார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பு தீங்கு நினையாது. ஒருவரை குறித்து ஒருவரிடத்தில் குறைவாக பேசுகிறவர்களுக்கு அன்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மையான அன்பு இருக்கும் ஒருவரிடத்திலே உள்ள குறையை குறித்து அவர்களிடத்திலேயே நேரடியாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பின்னாலே பேச மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 13:6, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு அநியாயத்திலே சந்தோஷப்படாது. அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்பது எது? நல்ல காரியங்களா கெட்ட காரியங்களா? யாரை குறித்தாவது தீமையான காரியங்களை நீங்கள் கேள்விப்படும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் உண்டாகிறதா? குறிப்பாக உங்களை எதிர்க்கிற ஒருவரை குறித்தோ அல்லது நீங்கள் விரும்பாத ஒருவரை குறித்தோ தீமையான ஒரு காரியத்தை நீங்கள் கேள்விப்படும் பொழுது உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகும் என்றால் உங்களுடைய இருதயத்திலே அன்பு இல்லை. 1 கொரிந்தியர் 13:7, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லும் பொழுது அது பாதுகாவலை குறிக்கிறதா இருக்கிறது, கரிசனையை குறிக்கிறதா இருக்கிறது, மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை. மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் அன்புக்கு உண்டு. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று சொல்லும் பொழுது அது முட்டாள்தனமாக எல்லாவற்றையும் நம்பும் என்பதல்ல. யாரை குறித்தும் சந்தேகம் கொள்ளாது. எதற்கெடுத்தாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம் என்றால் அங்கே அன்பு இல்லை. அது மட்டுமல்ல, அன்பு சகலத்தையும் நம்பும். இது உயர்வான ஒரு அன்பு. அன்பு சகலத்தையும் சகிக்கும். சோதிக்கப்படும் பொழுதும் பரிசோதிக்கப்படும் பொழுதும் அன்பு உறுதியானதாக இருக்கும். அன்பு என்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்க முடியாவிட்டாலும் அன்பின் குணநலன்கள் மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அன்புக்கு செயல் வடிவம்தான் கொடுக்க முடியும். அன்பின் வெற்றியை குறித்து 8 முதல் நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், 1 கொரிந்தியர் 13:8, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த காரணத்தினாலே தான் 13 கடைசியிலே சொல்லும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்கிறார். ஆம், அது நித்தியமானது. அன்பிற்கு மரணமில்லை, அன்பு தோல்வி காண்கிறதில்லை, அன்பு ஏமாற்றம் அடைகிறதில்லை. பாலுறவு தொடர்பான அன்பானது வைக்கோல் எரிந்து அணைவதைப் போல சீக்கிரம் எரிந்து அணைந்து போகிறது. இந்த காரணத்தினாலே தான் இந்த அநேக விவாகரத்துகள் நடைபெறுகின்றன. உண்மையான அன்பு நிலையானது, அது நித்தியமானது. தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இது எத்தனை அருமையானது இல்லையா? காலத்தை தாண்டி, இடத்தை தாண்டி அது நித்திய நித்தியமாயிருக்கிறது. கிறிஸ்து அன்பு கூறுவதை நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் உங்களை நேசிப்பதை தடுக்கும்படியாக நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. எந்த ஒரு பாவியுமே மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவத்தை செய்யவில்லை. நீங்கள் ஒருவேளை அவிசுவாசமான ஒரு நிலையிலே இருக்கலாம். என்றாலும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். மிக பெரிய பாவம் என்று நீங்கள் எண்ணும் ஒரு பாவத்தை நீங்கள் செய்திருக்கலாம். என்றாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதை நீங்கள் தடுக்க முடியாது. மழை உங்கள் மேல் பெய்யாதபடி நீங்கள் ஒரு குடையை பிடிக்கலாம். ஆனால் மழையை நீங்கள் நிறுத்த முடியாது. தேவன் உங்களை நேசிக்க மாட்டார் என்று சிறு பிள்ளைகளிடத்திலேயும் நீங்கள் சொல்வது மிகவும் தவறு. பிரியமானுள்ளே, சில சிறு பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெரியவர்கள் இயேசு உன்மேலே கோபப்படுவார், அவர் உன்னை நேசிக்க மாட்டார் என்று சொல்வார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. ஆனால் அது குறிப்பிட்ட காலத்திலே நிறைவடைந்து முடிந்துவிடும். அதற்கு பின்னர் அது சரித்திரமாகத்தான் இருக்குமே ஒழிய தீர்க்க தரிசனமாக இருக்காது. பலவிதமான பாஷைகளிலே பேசுவதும் முடிவடைந்துவிடும். அறிவு ஒளிந்து போய்விடும். ஒரு காலத்திலே மிக உன்னதமான கண்டுபிடிப்பு என்று சொல்லப்பட்டது, இப்பொழுது தவறு என்று சொல்லப்படுகிறது. இன்றைய விஞ்ஞானம் நாளைய விஞ்ஞானத்தினாலே அகற்றப்படுகிறது. அறிவு வளர்ந்து கொண்டே செல்வதென்றாலும் அதுவும் ஒளிந்து போய்விடும். 1 கொரிந்தியர் 13:9-12 வரை பாருங்கள். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இன்றைக்கு அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், பரலோகத்திலே நான் நேசித்தவர்களை கண்டுகொள்ள முடியுமா என்பதுதான். நிச்சயமாக பிரியமானவர்களே, அதற்கான வேதாகம அத்தாட்சி என்ன என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். கவனித்தீர்களா? இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். உங்களிலே பலர் என்னை கண்டதில்லை. உண்மையாகவே என்னை பார்த்திருக்கிறவர்களுக்கும் என்னை தெரியாது. உங்களிலேயும் சிலரை நான் சந்தித்திருந்தாலும் உங்களை எனக்கு பூரணமாக தெரியாது. அப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்வேன். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நாம் எதை விசுவாசித்திருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நம்முடைய எல்லா நம்பிக்கையும் உண்மையாகும். அதற்கு பின்னர் வேறு எதற்காகவும் நாம் நம்பி காத்திருக்க வேண்டியதில்லை. எனவே விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே கடந்து சென்றுவிடும். பின்னர் நமக்கு விசுவாசம் தேவையில்லை. ஆனால் நம்முடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நிலைத்திருக்கப் போகிறது. எனவேதான் இவைகளில் அன்பே பெரியது என்று கூறுகிறார். அன்பு என்ற விவரிக்க முடியாத ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும்படியாக, ஒரு வார்த்தையை புரிய செய்யும்படியாக, அன்பு எதை எதை செய்யும், எதை எதை செய்யாது என்று செயல் வடிவத்திலே அன்பை விளக்கி காண்பித்தார். சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பின்பகுதியை பாருங்கள். இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நித்தியமான அன்பு. ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களையும் நேசிக்கிறார். 1 கொரிந்தியர் 13 கற்றுக்கொண்ட நாம் தெளிவாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேவன் நம்மையும் அனாதி சிநேகத்தினாலே சிநேகிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு மிக மிக பெரியது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாவி என்று உங்களை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவத்தை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசித்து அவரையே உங்கள் வாழ்க்கையின் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே அவர் இரு கரங்களையும் நீட்டி உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிப்பீர்களா? இன்றை தீர்மானம் செய்யுங்கள். 2வதாக, அவருடைய அன்பை அறிந்திருக்கிறவர்களா என்னாம்? எப்படி அவருடைய அன்பை மற்றவர்கள் மேலே நாம் பிரதிபலிக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு எதை எதை செய்யாது என்று சொல்லியிருக்கிற காரியங்களை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறதில்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? அல்லது அன்பு எதை எதை செய்யும் என்று நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோமா? அன்பே பெரியது, அன்பே சிறந்தது.
ஒன்று கொரிந்தியர் 13 அன்பை குறிக்க பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை இவைகளில் எது? 1 கொரிந்தியர் 13 அன்பை குறிக்க பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை இவைகளில் எது? ஆப்ஷன் ஏ, அகப்பே. ஆப்ஷன் பி, ஈராஸ். ஆப்ஷன் சி, ஃபிலியா.
இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் போதும், எந்த காரியத்தை நான் செய்கிறேனே, ஏன் இதை செய்கிறேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். உங்களை எதிர்க்கிற ஒருவரை குறித்தோ அல்லது நீங்கள் விரும்பாத ஒருவரை குறித்தோ தீமையான ஒரு காரியத்தை நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகும் என்றால் உங்களுடைய இருதயத்திலே அன்பு இல்லை. நீங்கள் ஒருவேளை அவிசுவாசமான ஒரு நிலையிலே இருக்கலாம். என்றாலும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். மிக பெரிய பாவம் என்று நீங்கள் எண்ணும் ஒரு பாவத்தை நீங்கள் செய்திருக்கலாம். என்றாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதை நீங்கள் தடுக்க முடியாது. மழை உங்கள் மேல் பெய்யாதபடி நீங்கள் ஒரு குடையை பிடிக்கலாம். ஆனால் மழையை நீங்கள் நிறுத்த முடியாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19.